பிரிவு 5. அஞ்ஞான தேசத்தில். நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்குச் சாட்சிகளாயிருக்கிறீர்கள். ஏசாயா 43:10. 39. பாபிலோன் அரசவையில். 70 வருட சிறையிருப்பின் துவக்கத்தில் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்ட இஸ்ரவேல் புத்திரரில் விசுவாச வீரர்களும் இருந்தனர். இரும்பைப் போல உறுதியான கொள்கையோடு இருந்த அவர்கள் சுயநலத்தால் தங்களை தீட்டுப்படுத்தாமல் சகலத்தையும் இழக்க நேரிடினும் தேவனையே கனப்படுத்த விரும்பினார்கள். ஏகோவாவை பற்றின அறிவால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை தாங்கள் சிறைப்பட்டிருந்த தேசத்தில் அந்த அஞ்ஞானிகளுக்கு தெரிவித்து தேவ நுணோக்கத்தை நிறைவேற்ற இருந்தார்கள். அவருடைய பிரதிநிதிகளாக அவர்கள் விளங்க இருந்தார்கள். ஒருபோதும் சிலை வழிபாட்டுக்காரரோடு சமரசம் செய்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. தங்கள் விசுவாசத்தையும் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எனும் தங்கள் அடையாளத்தையும் அவர்கள் மதிப்பு வாய்ந்தவைகளாக கருதினார்கள். வாழ்விலும் தாழ்விலும் அவர்கள் தேவனை கனப்படுத்தினார்கள். தேவனும் அவர்களை கனப்படுத்தினார். ஏகோவாவை தொழுது கொண்டவர்களான அந்த மனிதர் பாபிலோனில் சிறை கைதிகளாக இருந்ததாலும் எருசலேம் தேவாலயத்தின் பாத்திரங்கள் பாபிலோனிய தேவர்களின் ஆலயத்தில் வைக்கப்பட்டதாலும் தங்களுடைய மதமும் சம்பிரதாயங்களும் எபிரேயரின் மதத்தையும் சம்பிரதாயங்களையும் விட மேன்மை வாய்ந்ததாக தங்கள் வெற்றி மிதப்பில் பாபிலோனியர் கூறிக்கொண்டார்கள். தேவனை விட்டு விலகியதால் இஸ்ரவேல் தனக்கு வருவித்துக் கொண்ட தாழ்ச்சிகள் மூலம் தம்முடைய மகத்துவத்திற்கான ஆதாரத்தையும் தம்முடைய நிபந்தனைகளின் பரிசுத்தத்தையும் கீழ்ப்படியாவையின் நிச்சய விளைவுகளையும் பாபிலோனியருக்கு தேவன் தெரியப்படுத்தினார். தமக்கு உண்மையோடு இருந்தவர்கள் மாத்திரமே அத்தகைய சாட்சியை கொடுக்க முடியும் என்பது போல அவர்கள் மூலமாக அந்தச் சாட்சியை கொடுத்தார். தேவன் மேலிருந்த தங்கள் மெய்ப்பற்றை காத்துக்கொண்டவர்களில் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் அடங்குவர். ஞானமும் வல்லமையுமுள்ள தேவனோடு இணையும் மனிதர்களால் என்ன செய்யக்கூடும் என்பதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள். ராஜகுலத்தைச் சேர்ந்த அந்த வாலிபர்கள் தங்களுடைய சாதாரண யூதக் குடியிருப்பிலிருந்து மிகவும் ஒய்யாரமான நகரங்களுக்கும் உலகிலேயே வல்லரசனாகத் திகழ்ந்தவரின் அரசவைக்கும் கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசுமில்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்கத் திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரைக் கொண்டுவர தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அந்த வாலிபர்களிடம் விசேஷித்த திறமைக்கான அறிகுறியைக் கண்ட நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தின் முக்கிய பதவிகளில் அவர்களை அமர்த்தும்படி அவர்களை பயிற்றுவிக்க தீர்மானித்தான். தங்கள் வாழ்நாள் பணிக்காக அவர்கள் முற்றிலும் தகுதிப்படும்படி அவர்கள் கல்தேயரின் பாஷையை கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தான். தன் ராஜ்யத்தின் பிரபுக்களுக்கு வழங்கப்படும் விசேஷித்த கல்வி பயன்களை அவர்களுக்கும் வழங்க 3 வருடங்கள் ஒதுக்கினான். கல்தேயரின் தேவர்களைச் சுட்டிக்காட்டும் விதத்தில் தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டன. எபிரேய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்குச் சூட்டும் பெயர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தங்கள் பிள்ளைகளில் எத்தகைய குணநலன்கள் வளர வேண்டுமென்று பெற்றோர் விரும்பினார்களோ அதன்படியே பெயர் சூட்டினார்கள். அந்த இளம் அடிமைகள் எந்த பிரபுவின் கட்டுப்பாட்டில் விடப்பட்டிருந்தார்களோ அவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். அந்த எபிரேய வாலிபர்கள் சிலை வழிபாட்டிற்கு ஆதரவாக தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டுமென்று ராஜா அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் படிப்படியாக அவர் களை அதற்குள் கொண்டுவர நினைத்தான். சிலை வழிபாட்டை முக்கியப்படுத்தும் விதத்தில் அவர்களுக்கு பெயரிட்டதாலும் சிலை வழிபாட்டுச் சம்பிரதாய நடவடிக்கைகளில் அனுதினமும் அவர் களை நெருக்கமாக ஈடுபடுத்தியதாலும் அஞ்ஞான தொழுகையின் கவர்ச்சிமிக்க சடங்காச்சார தாக்கத்திற்கு அவர்களை உட்படுத்தியதாலும் இஸ்ரவேலின் மதத்தை அவர்கள் புறக்கணிக்குமாறு செய்யவும் பாபிலோனியர்களின் தொழுகையில் அவர்களை இணையச் செய்யவும் அவன் எண்ணினான். அவர்களுடைய அனுபவத்தின் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய குணவியல்பை தீர்மானிப்பதற்கான ஒரு சோதனை ஏற்பட்டது. இராஜாவின் பந்தியில் பரிமாறப்படும் போஜனத்தை அவர்கள் புசிக்கவும் திராட்சரசத்தை பானம் பண்ணவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அவர்கள் மேல் தனக்கிருந்த தயவையும் அவர்களுடைய நலனில் தனக்கிருந்த அக்கறையையும் வெளிப்படுத்த ராஜா நினைத்தான். ஆனால் ராஜாவின் பந்தியிலிருந்து வந்த அந்த உணவின் ஒரு பகுதி சிலைகளுக்கு படைக்கப்பட்டிருந்தது. அதனை உண்பது சிலை வழிபாட்டிற்கு ஏதுவானதாயிருந்தது. அதில் போஜனம் பண்ணினவன் பாபிலோனின் தேவர்களுக்கு தலைவணங்கினதாகிவிடும். தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் ஏகோவாவின் மேல் இருந்த மெய்ப்பற்றானது அத்தகைய தொழுகையில் அவர்களை ஈடுபடவிடவில்லை. அந்த போஜனத்தை புசித்தது போலவும் அல்லது அந்த திராட்சரச தைப்பானம் பண்ணினது போலவும் வெறுமனே நடித்திருந்தால் கூட தங்கள் விசுவாசத்தை அவர்கள் மறுதளித்ததாகவே ஆகியிருக்கும். அப்படிச் செய்வது அவர்கள் தங்களை அஞ்ஞான மார்க்கத்தோடு இணைத்துக் கொண்டு தேவபிரமாணத்தின் நியதிகளுக்கு அவமதிப்பை கொண்டு வந்ததற்கு ஏதுவாகியிருக்கும். சுகபோக வாழ்வின் சுகபோகத்தையும் சரீர மண் ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடச் செய்யும் காரியத்தையும் அனுபவிக்க அவர்கள் துணியவில்லை. நாதாப் மற்றும் அபியுவின் இச்சையடக்க மின்மை குறித்த விபரமும் அதன் விளைவுகள் குறித்த விபரமும் பஞ்சாகமத் தோற்சுருளில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து அந்த சம்பவத்தை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். திராட்சரசம் பானம் பண்ணுவதால் தங்கள் சரீர மன ஆற்றல் வெகுவாக பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தானியேலும் அவருடைய நண்பர்களும் அதிக இச்சையடக்கத்தோடு நடந்து கொள்ளும்படியாக தங்கள் பெற்றோரால் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுடைய திறமைகள் குறித்து தேவன் கணக்கு கேட்பார் என்றும் அதனால் தங்கள் வலிமையை குன்றச் செய்யும் அல்லது பலவீனப்படுத்தும் எதையும் செய்யக்கூடாது என்றும் அவர்கள் போதிக்கப்பட்டிருந்தனர். தானியேலும் அவருடைய நண்பர்களும் பெற்றிருந்த இத்தகைய பயிற்சிதான் பாபிலோன் அரசவையின் ஒழுக்கக்கேடான செல்வாக்குகளுக்கு மத்தியில் அவர்களை பாதுகாக்கும் வழிவகையாயிருந்தது. சுகபோகமும் சீர்கேடும் கொண்ட அந்த அரசவையின் பாவத்தூண்டல்கள் பெலமிக்கவையாயிருந்தன. ஆனாலும் அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தாமல் பார்த்து கொண்டனர். தேவ வார்த்தையையும் அவருடைய கிரியைகளையும் படித்ததால் தங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் கற்ற நியதிகளிலிருந்து எந்த வல்ல மையாலும் செல்வாக்காலும் அவர்களை அசைக்க முடியவில்லை. தானியேல் விரும்பியிருந்தால் இச்சையடக்கமிக்க பழக்க வழக்கங்களிலிருந்து பின்வாங்கி தன் சுற்றுப்புறங்களிலிருந்து அதற்கான சாக்குப்போக்குகளை காண்பித்திருக்க முடியும். தான் ராஜாவின் தயவை சார்ந்திருந்ததாலும் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்ததாலும் ராஜாவின் போஜனத்தை புசித்து அவனுடைய திராட்சரசத்தை பானம் பண்ணுவதைத் தவிர தனக்கு வேறு வழி தெரியவில்லை என அவனால் வாதிட்டிருக்க முடியும். தேவபோதனைக்கு ஒத்துப்போவதால் அவன் ராஜாவின் அதிருப்திக்கு ஆளாகி தன் பதவியையும் உயிரையும் இழந்து போகக்கூடிய நிலையும் இருந்தது. தேவனுடைய கட்டளைகளை அவமதித்தால் ராஜாவின் தயவை தக்கவைத்து உலகப்பிரகாரமான ஆதாயங்களையும் வசதிகளையும் பெறக்கூடிய நிலையும் இருந்தது. ஆனால் தானியேல் மசியவில்லை. வல்லமை வாய்ந்த பூலோக அரசனைக் காட்டிலும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் தான் அவன் அதிக பிரியம் வைத்தான். தன் ஜீவனைவிட முக்கியமானவைகளாக கருதினான். விளைவு என்னவாக இருந்தாலும் தன்னுடைய ஒழுக்கத்தில் உறுதியாயிருக்க தீர்மானித்தான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். தானியேல் 1:8. அந்த தீர்மானத்தில் அவனுடைய 3 நண்பர்களும் அவனுக்கு உறுதுணையாயிருந்தார்கள். இப்படி தீர்மானித்த அந்த எபிரேய வாலிபர்கள் தங்களை நம்பாமல் தேவன் மேல் உறுதியான நம்பிக்கையுடன் செயல்பட்டார்கள். ஒத்துப்போகாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவனுக்கு அவமதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே ஒத்துப்போகாதவர்களாக இருக்க தெரிந்து கொண்டனர். சூழ்நிலைகளின் அழுத்தத்திற்கு இணங்கி பாவத்தோடு சமரசமாகியிருந்தால் நன்னெறியிலிருந்து விலக நேரிட்டிருக்கும். நீதி குறித்த அவர்களின் அறிவும் பாவம் குறித்த அருவறுப்பும் அவர்களில் பலவீனப்பட்டு போயிருக்கும். பரலோகத்தோடு அவர்கள் உறவு துண்டிக்கப்படும் மட்டும் அநேக தவறுகளுக்கு அத்தவறான தீர்மானம் வழிநடத்தியிருக்கும். பாவத் தூண்டலால் வாரிக் கொள்ளப்பட்டிருப்பார்கள். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவர் விடுத்த வேண்டுகோள் மதிப்போடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அதற்கு சம்மதிக்க அத்தலைவன் தயங்கினான். பிரதானிகளின் தலைவன், உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாகக் காண வேண்டியதென்ன? அதினால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்று தானியலிடம் கூறினான்.
பிறகு ராஜா புசிக்கும் போஜனத்திலிருந்தும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்திலிருந்தும் தங்களுக்கு விலக்களிக்குமாறு எபிரேய வாலிபர்களுக்கு விசேஷ கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த மேல்ஷார் என்பமிடத்தில் வேண்டிக் கொண்டான் தானியேல். அந்த காரியத்தில் 10 நாட்கள் தங்களை சோதிக்குமாறும் கேட்டுக்கொண்டான். அந்நாட்களில் அந்த எபிரேய வாலிபர்களுக்கு சாதாரண உணவு வகைகளே வழங்கப்பட்டன. ஆனால் அவர்களோடிருந்த மற்றவர்களோ ராஜாவின் ருசியான ஆகாரங்களைச் சாப்பிட்டார்கள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்குவதால்தான் ராஜாவின் அதிருப்திக்கு ஆளாகக் கூடுமோ என்று மேல்ஷார் பயந்தாலும் அதற்கு சம்மதித்தான். ஆனால் அக்காரியத்தில் தனக்கு வெற்றி நிச்சயமென தானியேல் அறிந்திருந்தான். 10 நாள் சோதனைக்குப்பின் ஏற்பட்ட விளைவானது அந்த அதிகாரி பயந்ததற்கு எதிரிடையாக இருந்தது. ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. தங்களோடிருந்த மற்றவர்களைக் காட்டிலும் அந்த எபிரேய வாலிபர்கள் குறிப்பிடத்தக்க விதத்தில் மிகப் பொலிவுடன் காணப்பட்டனர். அதன் விளைவாக தானியேலும் அவனுடைய நண்பர்களும் தங்கள் பயிற்சி காலம் முழுவதிலும் அந்த சாதாரண ஆகாரத்தையே தொடர அனுமதிக்கப்பட்டனர். அந்த எபிரேய வாலிபர்கள் 3 வருடங்களாக கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக்கொண்டார்கள். அக்காலகட்டத்தில் தேவன் மேலான மெய்ப்பற்றில் அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். அவருடைய வல்லமையில் தொடர்ந்து நிலைத்திருந்தார்கள். தன்னலத்தை மறுக்கும் குணங்களோடு நோக்கத்திலும் விடாமுயற்சியிலும் உறுதியிலும் அதிக அக்கறை கொண்டிருந்தனர். தேவனை அறியாமலும் அவருக்கு பயப்படாமலும் இருந்தவர்களோடு தோழமை கொள்ளும்படி ராஜாவின் அரசவைக்குள் அவர்களை கொண்டு வந்தது அவர்களுடைய பெரு மையோ ஆசையோ அல்ல. புதியதொரு தேசத்தில் சிறை கைதிகளாக இருந்தவர்களை அளவற்ற நாணமுள்ள தேவன்தாமே அங்கு கொண்டு சேர்த்தார். தங்கள் குடும்பத்தார் மத்தியிலிருந்தும் பரிசுத்தச் சூழலிலுமிருந்தும் பிரிக்கப்பட்ட அவர்கள் தாங்கள் யாருக்கு தாசர்களாயிருந்தார்களோ அவர் மகிமைப்படவும் மிதியுண்ட தங்கள் ஜனங்கள் மேன்மையடையவும் தாங்கள் மரியாதைக்குரியவர்களாக நடந்து கொள்ள நாடினார்கள். அந்த எபிரேய வாலிபர்களுடைய நோக்கத்தின் தூய்மையையும் அவர்களுடைய சுயமறுப்பு மற்றும் உறுதியையும் நன்மதிப்போடு தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவன் அவர்களுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கக அறிவுள்ளவனாக்கினார். என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறியது. 2 Samuel 2:30. அசையா உறுதியுடன் தேவனை பற்றிக் கொண்டதால் தீர்க்கதரிசன ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டான் தானியேல். அரசவை வாழ்வின் பொறுப்புகள் குறித்து மனிதனிடமிருந்து அவன் கற்றுக்கொண்டான். அதேவேளையில் வருங்காலத்தின் மறைப்பொருள்களை அறியவும் உலகின் முடிவு மட்டும் நிகழும் வரலாறு நிகழ்வுகளை உருவகங்களாலும் அடையாளங்களாலும் வருங்காலத் தலைமுறையினருக்கு பதிவு செய்து வைக்கவும் தேவன் அவனுக்கு போதித்தார். பயிற்சிக் காலத்திலிருந்த அந்த வாலிபர்கள் சோதிக்கப்படும் நாள் வந்தபோது மற்ற வாலிபர்களோடு சேர்த்து அந்த எபிரேயர்களும் பரிசோதிக்கப்பட்டனர். ராஜ்யத்தில் பணிபுரிய அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருந்தனர். ஆனால் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. அவர்களின் கூரிய அறிவும் தெளிவான புத்தியும் தேர்ந்தெடுத்து பேசத்தக்க சரியான பேச்சும் அவர்களுடைய மன வலிமையின் குறைவற்ற பலத்தையும் வீரியத்தையும் குறித்துச் சாட்சியிட்டன. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராகக் கண்டான். ஆகையால் இவர்கள் ராஜசமூகத்தில் நின்றார்கள். சகல தேசங்களின் பிரதிநிதிகளும் சிறந்த தாளந்துகளுடைய மனிதரும் இயற்கை வரங்களில் சிறந்த மேதைகளும் உயர் கலாச்சாரத்தினரென உலகால் கருதப்பட்டோரும் பாபிலோன் அரசவையில் கூடியிருந்தார்கள். அவர்கள் அனைவரிலும் அந்த எபிரிய வாலிபர்களுக்கு இணையாக எவரும் இல்லை. உடல் வலிமையிலும் பொலிவிலும் மனதிடத்திலும் இலக்கிய அறிவிலும் நிகரற்றவர்களாக அவர்கள் நின்றார்கள். நிமிர்ந்த உருவம், உறுதியான அழகிய முகச்சாயல், மங்காத அறிவுத்திறன், களங்கமற்ற பேச்சு போன்ற இவையாவும் நல்ல பழக்க வழக்கங்களின் சான்றிதழ்கள். தன் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவோருக்கு இயற்கை அளிக்கும் உயரிய அடையாளங்கள்.
பாபிலோனியரின் ஞானத்தைக் கற்றுக்கொண்டதில் தங்கள் சக மாணவர்களைக் காட்டிலும் அதிக திறமையுள்ளவர்களாக தானியேலும் அவனுடைய நண்பர்களும் திகழ்ந்தனர். ஆனால் அந்த அறிவு அவர்களுக்கு தானாகவே வந்துவிடவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின் கீழ் உண்மையோடு தங்கள் திறமைகளை பயன்படுத்தியதால்தான் அந்த அறிவை பெற்றார்கள். தேவனைப் பற்றிய அறிவை தங்கள் கல்வியின் அடித்தளமாக வைத்து சகல ஞானத்திற்கும் ஆதாரமானவரோடு தொடர்பு கொள்கிறவர்களாக தங்களை பார்த்து கொண்டனர். ஞானம் வேண்டி விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். தங்கள் ஜெபங்களின்படி வாழ்ந்தார்கள். தேவன் தங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நிலையில் தங்களை வைத்துக் கொண்டார்கள். தங்கள் திறன்களை மங்கச் செய்யும் எதையும் தவிர்த்தார்கள். சகல கல்வியிலும் அறிவோடு விளங்கும்படியான ஒவ்வொரு தருணத்தையும் பயன்படுத்திக் கொண்டார்கள். அறிவுத்திறனை தவறாது வழங்கும் வாழ்வின் நியதிகளை பின்பற்றினார்கள். தாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தோடு அறிவை பெற நாடினார்கள். அஞ்ஞானிகளின் பொய் மார்க்கங்களுக்கு மத்தியில் மெய்யான மார்க்கத்தின் பிரதிநிதிகளாக நிற்பதற்கு தெளிந்த அறிவையும் ஒரு பூரண கிறிஸ்தவ தன்மையையும் தாங்கள் பெற்றிருக்க வேண்டியதை உணர்ந்திருந்தார்கள். தேவன் தாமே அவர்களின் ஆசிரியராயிருந்தார். இடைவிடா மல் ஜெபித்து அதரிசனமானவரோடு தொடர்பு வைத்து ஏனோ கைப்போல தேவனோடு நடந்தார்கள்.
எவ்வகையான பணியாக இருந்தாலும் அதில் மெய்யான வெற்றியானது தானாகவோ, எதிர்பாராத விதமாகவோ, முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விதமாகவோ கிடைக்காது. தேவ செயலின் நிகழ்வுகளாலும் விசுவாசம், மதிநுட்பம், ஒழுக்கம், விடாமுயற்சி போன்றவற்றாலுமே அது கிடைக்கும். மிகச்சிறந்த மன இயல்புகளும் உயரிய ஒழுக்கப் பண்புகளும் எதிர்பாராத விதமாக கிடைத்துவிடாது. தேவன் தருணங்களைத் தருகிறார். அவற்றை பயன்படுத்துவதைச் சார்ந்தே வெற்றி அமைகிறது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தானியேல் மற்றும் அவன் நண்பர்களிடம் கிரியை செய்தபோது தங்கள் இரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்களும் பிரயாசப்பட்டார்கள். பிலிப்பியர் 2:13. நம்மோடு ஒத்துழைப்பதில் தேவ நியதியின் செயல்பாடு இதில் வெளிப்படுகிறது. அதாவது, நம் ஒத்துழைப்பு இல்லையேல் மெய்யான வெற்றியைப் பெற முடியாது. தேவ வல்லமை இல்லாமல் மனித முயற்சியால் பயனேதுமில்லை. மனிதர் முயற்சி செய்யவில்லை என்றால் தேவ முயற்சி அநேகரில் பயனற்றதாகவே இருக்கும். தேவ கிருபையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நம் பங்கிற்கு நாம் முயல வேண்டும். நம்மில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்கவே அவருடைய கிருபை அருளப்படுகிறது. ஆனால் நம்முடைய முயற்சிக்கு மாற்றுப் பொருளாக அது ஒருபோதும் அருளப்படுவதில்லை.
தானியேல் மற்றும் அவனுடைய நண்பர்களுடன் தேவன் ஒத்துழைத்தது போலவே தம்முடைய சித்தப்படி செய்யப் போராடும் ஒவ்வொருவரோடும் அவர் ஒத்துழைப்பார். தம்முடைய ஆவியை அருளுவதன் மூலம் ஒவ்வொரு மெய்யான நோக்கத்தையும் ஒவ்வொரு நேர்மையான தீர்மானத்தையும் அவர் பலப்படுத்துவார். கீழ்ப்படிதலின் பாதையில் நடப்பவர்கள் அநேக தடைகளைச் சந்திக்க நேரிடலாம். பலத்த வஞ்சகமான செல்வாக்குகள் உலகப் பிரகாரமாக அவர்களை குருடாக்கலாம். ஆனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தோற்கடிக்க கிரியை செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அவமாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பெலத்தால் ஒவ்வொரு சோதனையையும் அவர்கள் மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு பிரச்சனையையும் ஜெயிக்கலாம். சிலை வழிபாட்டு தேசத்தாரின் மத்தியில் அவருடைய குணலட்சணத்தின் பிரதிநிதிகளாக தானியேலையும் அவர் நண்பர்களையும் பாபிலோனின் பிரதானிகளோடு நட்புறவு கொள்ளும்படி கொண்டு வந்தார் தேவன். அத்தகைய மேன்மையும் நம்பிக்கைக்கு உகந்ததுமான பொறுப்புக்கு அவர்களால் எவ்வாறு தகுதிப்பட முடிந்தது? சிறு சிறு காரியங்களில் உண்மையோடு இருந்ததுதான் அவர்களுடைய மொத்த வாழ்க்கையையும் பொலிவாக்கியது. சிறு சிறு கடமைகளிலும் பெரிய பொறுப்புகளிலும் அவர்கள் தேவனை கனப்படுத்தினார்கள்.
பாபிலோனில் தமக்கு சாட்சி பகரும்படி தானியேலை தேவன் அழைத்தது போல, இன்றைய உலகில் தமக்காகச் சாட்சி பகரும்படி நம்மை அவர் அழைக்கிறார். வாழ்வின் பெரிய காரியங்களிலும் சிறிய காரியங்களிலும் தம்முடைய ராஜ்யத்தின் நியதிகளை மனிதருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் விரும்புகிறார்.
பெரியதொரு பணி செய்ய தாங்கள் அழைக்கப்பட அநேகர் காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் தேவன் மேலுள்ள விசுவாசத்தை அனுதினமும் வெளிப்படுத்த கிடைக்கும் தருணங்களை இழந்து போகிறார்கள். வாழ்வின் சிறு சிறு கடமைகளை அனுதினமும் நிறைவேற்ற முடியாதவர்களாகிறார்கள். தங்களில் மிகப்பெரும் தாளந்துகள் இருப்பதாக எண்ணி அவற்றை உபயோகித்து தங்கள் பேராசையை நிறைவேற்றக்கூடிய பெரும் பணிக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்களோ கடந்து போகின்றன. மெய்கிறிஸ்தவனின் வாழ்வில் அவசியமற்றதென்று எதுவுமில்லை. சர்வவல்லவரின் பார்வையில் ஒவ்வொரு பொறுப்பும் முக்கியமானதே. சேவை செய்ய கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தேவன் சரியாக கணக்கு பார்க்கிறார். பயன்படுத்தப்பட்ட தருணங்களோடும் கூட பயன்படுத்தப்படாத திறமைகள் குறித்தும் கணக்கு கேட்கப்படும். செய்யும்படி நமக்கு திராணி இருந்தும் தேவ மகிமைக்காக நம் ஆற்றல்களை பயன்படுத்தாமல் நாம் நிறைவேற்ற தவறின காரியங்களை வைத்துதான் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம்.
மேன்மையான குணம் எதிர்பாராத விதத்தில் கிடைத்துவிடாது. அது விசேஷித்த கிருபையையும் தேவனுடைய ஈவையும் சார்ந்த தும் கிடையாது. மனிதனுடைய சேவைக்காகவும் தேவனுடைய சேவைக்காகவும் சுயத்தை அர்ப்பணித்து இழிவான இயல்பை மேலான இயல்புக்கு கீழ்ப்படுத்தி சுய ஒழுக்கத்தோடு இருப்பதால் அது கிடைக்கிறது. இச்சையடக்க நியதிகளில் எபிரேய வாலிபர்கள் காட்டின் உறுதியின் மூலமாக இன்றைய வாலிபர்களிடத்தில் தேவன் பேசுகிறார். நீதிக்காக தைரியங்கொண்டு செயல்பட தானியேலைப் போன்ற மனிதர்கள் தேவை. சுத்தமான இருதயங்களும் வலுவான கரங்களும் அச்சமற்ற துணிவும் அவசியமாயிருக்கின்றன. நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போராட்டத்தில் ஓயாத விழிப்பு அவசியம். இன்பம் அனுபவித்தல் எனும் காரியத்தில் அநேக மறுச்சியான விதங்களில் ஒவ்வொரு ஆத்துமாவையும் சாத்தான் சோதிக்கிறான்.
மேன்மையான குணத்தைப் பெற மனதும் ஆத்துமாவும் வளர்ச்சியடைவதற்கு ஷரீரம் ஒரு முக்கிய ஊடகமாக இருக்கிறது. எனவேதான் ஆத்துமாவின் சத்துரு ஷரீர வல்லமைகளை பலவீனப்படுத்தி சீர்கெடுக்கும் வகையில் சோதனைகளை கொடுக்கிறான். இதில் அவனுக்கு வெற்றி கிடைத்தால் மனிதன் முழுவதுமாக தீமைக்கு அடிமையாகிவிடுவான். ஓர் உன்னதமான வல்லமைக்கு அடிபணியாத பட்சத்தில் ஷரீர சுபாவ இயல்புகள் நிச்சயமாகவே அழிவுக்கும் சாவுக்கும் ஏதுவாகவே செயல்படும். ஷரீரமானது மனிதனைவிட உன்னதமான வல்லமைகளுக்கு கீழ்ப்படியும்படி கொண்டு வரப்பட வேண்டும். கட்டுக்கடங்கா உணர்வுகள் மனத்திற்பத்திற்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். அந்த மனத்திற்பம் தேவனுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். தேவக்கிருபையால் சுத்திகரிக்கப்பட்ட பகுத்தறிவானது ராஜவல்லமையாக விளங்கி வாழ்க்கையில் ஆட்சி செலுத்த வேண்டும். மனவலிமையும் சரீரபலமும் நீண்ட ஆயுளும் உறுதியான கொள்கைகளைச் சார்ந்தே இருக்கின்றன. இந்த கொள்கைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தங்களையே வென்றவர்களாக, தங்கள் மனப்போக்கை வென்றவர்களாக, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் வென்றவர்களாக மனிதர் நிற்க முடியும். எபேசியர் 6:12.
சுவிசேஷத்தை அடையாளப்படுத்தின முற்காலச் சமயச் சடங்குகளில் குறையுள்ள பலி எதையும் தேவ பலிபீடத்திற்கு கொண்டு வரக்கூடாதிருந்தது. கிறிஸ்துவைச் சுட்டிக்காட்டின பலியானது பழுதற்றதாக இருக்க வேண்டியதாயிருந்தது. அவருடைய பிள்ளைகள் ஜீவ பலியாக பரிசுத்தமும் பிழையற்றதுமாக விளங்க வேண்டுமென்று தேவ வார்த்தை சுட்டிக்காட்டுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ரோமர் 12:1, எபேசியர் 5:27. அந்த எபிரேய ஒழுக்கச் சீலர்கள் நம்மைப் போல பாடுள்ளவர்கள்தாம். ஆனால் பாபிலோனிய அரசவையின் ஈர்க்கும் செல்வாக்குகளுக்கு மத்தியில் உறுதியாக நின்றார்கள். ஏனெனில் பெலத்தில் மகத்துவமானவரை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். தேவனுடைய தயவு மற்றும் நன்மை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பு குறித்தும் ஒரு விளக்கப்பாடத்தை அந்த அஞ்ஞான தேசத்தார் கண்டார்கள். சோதனையை வென்ற நியதி, சீர்கேட்டை வென்ற மெய்ப்பற்று மற்றும் அர்ப்பணிப்பு போன்றவற்றிற்கு ஓர் எடுத்துக்காட்டை அவர்கள் அனுபவத்தில் காண்கிறோம். தானியேல் பெற்றிருந்த அதே ஆவியைத்தான் இன்றைய வாலிபர்களும் பெற்றிருக்க வேண்டியுள்ளது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்திலும் தானியேலின் பெலனாயிருந்த வரி தமிருந்து அவர்களும் பெலன் பெறலாம். அதே தன்னடக்கவல்ல மையைப் பெறலாம். அதே கிருபையை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தலாம். இன்றைய பெரும் நகரங்களில் ஒவ்வொரு வகையான சிற்றின்பத் திளைத்தலுக்கும் வழி எளிதாக்கப்பட்டுள்ளது, கவர்ச்சிகரமாக்கப்பட்டுள்ளது. சிற்றின்பத்தை தூண்டும் சோதனைகள் சூழ்ந்திருந்தாலும் தேவனை கனப்படுத்த வேண்டுமென்ற அவர்களுடைய நோக்கம் தேவ கிருபையால் உறுதிப்படக்கூடும். ஆத்துமாவை தாக்கும் ஒவ்வொரு சோதனையையும் உறுதியான தீர்மானத்தாலும் எச்சரிப்புமிக்க விழிப்பாலும் அவர்கள் மேற்கொள்ளலாம். ஆனாலும் நீதியான ஒன்றை மெறிபிறழாமல் செய்யத் தீர்மானிக்கிறவன் மாத்திரமே வெற்றி பெற முடியும். உண்மைமிக்க அந்த எபிரியரின் வாழ்க்கை பணிதான் எத்த கையது. தாங்கள் பிறந்த இடத்தை விட்டு விடைபெற்றபோது தங்களுடைய எதிர்காலம் பற்றி கொஞ்சங்கூட அவர்கள் அறிந்திருந்திருக்க மாட்டார்கள். தங்கள் மூலமாக தேவன் தம் நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு விசுவாசத்தோடும் உறுதியோடும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு தங்களை ஒப்படைத்தார்கள். அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அதே வல்லமையான சத்தியங்கள் இன்றைய வாலிபர்கள் மூலமாகவும் சிறுவர்கள் மூலமாகவும் வெளிப்பட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். தேவனிடத்தில் தங்களை ஒப்புக்கொடுப்போருக்கும் அவர் நோக்கத்தை நிறைவேற்ற முழு மனததோடு முயற்சிக்கிறவர்களுக்கும் அவர் என்ன செய்ய முடியும் என்பதற்கு தானியேலின் வாழ்வும் அவனுடைய நண்பர்களின் வாழ்வும் எடுத்துக்காட்டுக்களாக உள்ளன.